சங்கீதம் 22-27 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். இதை நாம் தொடர்ந்து படித்து வரும்போது ஆண்டவர் சிலுவையில் இருந்து தான் முந்தைய பாடுகள்னால வருகிற ரட்சிப்பை சிந்தித்து அந்த ரட்சிப்பை அடையக்கூடிய மக்களுடைய குணாதிசயங்களை அவர் யோசிச்சு பார்த்தார். சாந்தம் உள்ளவர், கர்த்தரை தேடுகிறவர்கள், அந்த மக்களுக்கு ஏற்படுகிற ஆசீர்வாதங்களை அவர் எண்ணி பார்த்து, அவங்களுடைய சாக்கியங்களை எண்ணி பார்த்து, அவர்கள் என்றென்றும் ஜீவித்திருப்பார்கள் என்ற அவர்களுடைய நித்திய நிலைமையை, விசுவாசிகளுடைய தனிப்பட்ட நிலைமையை சிந்தித்து, இப்போ ஆண்டவருடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரட்சிப்பு, அவருடைய சபை அமைப்பு, இதுக்கப்புறம் இந்த முழு மீட்பின் வரலாறு போய் முடிகிற ஒரு நிலையை அவர் சிந்தித்து பார்த்து, இது எங்கே தான் போய் முடியும் அப்படின்னு இல்லைங்களா, அதை சிந்தித்து பார்த்து அவர் மிகுந்த ஆறுதலையும் சந்தோஷம் அடையிறத பார்க்கிறோம். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். பூமியில் இருக்கிற எல்லைகள், எல்லா ஜாதிகளோ, எல்லா கோத்திரமோ, எல்லா பாஷைக்காரர்களோ, எல்லா மக்களும் இன்னைக்கு தான் படுகிற பாடுகள்னால பூமியில் இருக்கிற எல்லா எல்லைகளும் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாமே ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், உன் நிமித்தம் பூமியில் உள்ள எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அது அவருடைய பணியின் மூலமா நிறைவேறது அவர் பார்க்கிறார். அவர் இன்னைக்கும் பரலோகத்தில் அவர் இருக்கும்போது அவர் இதை தான் நோக்கி பார்த்துக்கிட்டு, இதுக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இல்லைங்களா. பரிந்து பேசி இன்னே தான் உலகத்தை எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, அவருக்கு இதை நினைக்கும் போது சிலுவையில் என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு தேவத்து ஒரு பாவி மனம் திரும்புறதுனால பரலோக தேவ தூதர்களுக்கெல்லாம் ஒரு செலிப்ரேஷன், நம்ம சண்டே வைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன். ஒரு பாவி மனம் திரும்பினா இந்த வசனம் என்ன சொல்லுது, பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து திரும்புமா கர்த்தரிடத்தில். அப்பாடா, அது என்ன பெரிய செலிப்ரேஷனா இருக்கும். அவங்க வெளியிருந்து பார்க்கிற தேவ தூதர்களுக்கே அவ்வளோ பெரிய ஆனந்தம், செலிப்ரேஷன், அவ்வளோ மகிழ்ச்சினா, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய எல்லாத்தையும் கொடுத்து மீட்ட அந்த தேவனுடைய உள்ளத்தில் எவ்வளோ பெரிய ஆனந்தம் இருக்கும், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அதனோட எடை போட முடியுமா, நம்மளால சிந்தித்து பார்க்க முடியுமா, எவ்வளோ பெரிய கிராண்ட் இவெண்ட் இல்லைங்களா. நான் பட்ட பாடுகளுக்கெல்லாம் ஒரு அதனோட நிறைவேறுதலை பார்க்கும்போது ஆஹாஹா என்ன ஒரு ஆனந்தம் இல்லைங்களா. அது அதை பார்க்கிறார், அவர் பார்த்து அகமகிழ்றார் சிலுவையில். நம்முடைய குட்டி மூளை அந்த சந்தோஷத்தெல்லாம் எண்ணி பார்க்க முடியாது. அது ஆனந்த ஒரு நிகழ்ச்சி. தீர்க்க தரிசனங்கள் அதை பற்றி முன்னுரைக்கிறது, சங்கீதங்கள் அதை கொண்டாடுகிறது, சுவிசேஷம் அதை அறிவிக்கிறது, நிருபங்கள்லாம் அந்த காலத்தை பற்றி நமக்கு சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் அதை அடையாள மொழியாக நம்மளுக்கு காட்டுகிறது. பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். அதான் பார்க்குறோம் ரெவலேஷன் கடைசியில். இது வந்து இதை தான் நினைத்து தனக்கு முன்பதாக வைக்கப்பட்ட சந்தோஷம். இது நிமித்தம் தான் அப்பேற்பட்ட வியாகுலத்தை அவர் பொறுத்துக்கிட்டார். இந்த நேரத்தில் அதை நினைத்து அந்த தீர்க்க தரிசன காட்சியை பார்த்து ஆனந்தப்படுறார். இது ஆனந்தப்படுறது மாத்திரம் இல்லை, அதை வந்து ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறார், அதை ரொம்ப விவரிக்கிறார். அவருடைய சிந்தனையெல்லாம் அது முழுகுது. யோசிச்சு பாருங்க, இது அவர் இன்னும் முடிந்ததுன்னு சொல்லி உயிர் ஊடுகிற நேரம் இப்போ. அதை நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அதில் ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் நிறைந்து போய் இதுதான் எல்லாம் இதெல்லாம் நிறைவேற போகுதுன்ற நிலையில் அவர் இருக்கிறார். அவருடைய மனித வாழ்வு இதோடு முடிய போகுது இல்லைங்களா. அதை நினைத்து பார்த்து அந்த கடைசியை, அது ரொம்ப இது மாத்திரம் இல்லை, இது சங்கீதம் முடிகிற வரைக்கும் என்ன 2-3 வசனங்கள் எல்லாம் இதை பற்றி தான் பேச்சு. என்ன அற்புதமான ஒரு சங்கீதம், யோசிச்சு பாருங்களேன். நான் நினச்சி உங்களுக்கு எப்படியோ தெரியல, நான் இதை ஒரு வசனத்தை முடிச்சுட்டு அடுத்த வாரம் எப்போ வரும் அதை பார்த்து ஸ்டடி பண்ணி என்ஜாய் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி தான் உங்களுக்கு ப்ரீச் பண்ணுறேன். இது அவருடைய பாடுகள்லேருந்து ஆரம்பித்து அந்த பாடுகளுடைய பல கோணங்களை எங்கேயுமே வேதத்தில் நம்ம காணாதபடிக்கு விவரித்து அந்த பாடுகளில் கைவிடப்பட்ட நிலையில் அவர் எப்படி விடாமுயற்சியாக பிதாவிடம் அன்றாடி வெற்றி சிறந்தார். அதுக்கப்புறம் தன்னுடைய அந்த வெற்றியினால அந்த பாடுகளுடைய வருகிற மீட்பினால முழு சப வரலாறு, அந்த மக்கள் எப்படி ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு வளருவாங்க, அவங்களுடைய குணாதிசயம் என்ன, அவங்களுக்கு வரப்போற ஆசீர்வாதங்கள் என்ன சொல்லி முடிச்சு கடைசியில் எடுத்துட்டு போய் ரெவலேஷன் நித்தியத்துக்கு கொண்டு போகுது. இதுவும் ஒரு மினி நியூ டெஸ்டமெண்ட் தான். இந்த வசனங்கள்ல இருந்து இனிமே வரப்போற வசனங்களை பார்த்தீங்கன்னா இறுதி முடிவு, அந்த பாடுகள் மீட்பின் வரலாற்றினுடைய முடிவு, எப்போ தன்னுடைய மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு அவங்க முழுமையான மீட்பை அனுபவிக்கிற நித்திய மகிமையினுடைய நிலைமையை விவரிக்கிறது தான் இனிமேல் வரப்போற வசனம் இல்லைங்களா. அதுல முதல்ல ஆரம்பிக்கிறது பாருங்களேன், அது எங்க போய் முடிய போகுது இதெல்லாம், ஃபர்ஸ்ட் ரிசல்ட் முழு மீட்பின் வரலாறு. அவர் பாடுபட்டு பரலோகத்துக்கு போய் பரிசுத்தாவியை அனுப்பி சபையை ஏற்படுத்தி இன்னைக்கு சபை ஓடிக்கிட்டு இருக்கு, அவரும் பரிந்து பேசி அங்கே மத்தியஸ்தர் பணியை பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது? முதல்ல கடைசியில என்ன தெரியுமா முடிய போகுது? பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். பூமியின் எல்லைகள் எல்லாம் அப்படின்னா இந்த பூமியில இருக்கிற எல்லா மக்கள், எல்லா கோத்திரத்துல எல்லா ஜாதியில இருக்கிற மக்களையும் ஒரே சந்ததியாக பார்க்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மனம் திரும்புவாங்கன்னு போடல பாருங்களேன், என்ன போட்டிருக்கு, நினைவு கூர்ந்து. அருமையான ஒரு வார்த்தை, நினைவு கூர்ந்து, என்னை நினைவு கூறுங்கன்னு சொன்ன மாதிரி. இதுல என்ன உள்ளடக்கியதுன்னா முழு மனித குலம் தேவனை மறந்து போச்சு, மனுஷன் கடவுளை மறந்துட்டான். உண்மை இல்லையாது, கடவுள் சாயலா படைக்கப்பட்ட மனுஷன் இந்த நிலையில சோககரமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கடவுளை மறந்துட்டான். அதை நினைச்சு ஒரு ஒரு கதை அதை புரிய வைக்கும் படிக்க ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெரிய பணக்காரர், ரொம்ப பெரிய பணக்காரர், ராயல் ஃபேமிலி, ராஜரீக ஃபேமிலியில அரண்மனை என்ன, ராஜா என்ன, பெரிய ஒரு பிரின்ஸ். அவர் அப்பாலாம் பெரிய அரசர், பெரிய ஏகாதிபதி. அவனுடைய அப்பாலாம் பெரிய ராஜா, இவன் ஒரு அதிபதி. இவன் வந்து ஒரு பிளெயினை பிடிச்சிட்டு ஒரு பிளெயின்ல போகும்போது ஒரு பிளெயின் ஆக்சிடென்ட் ஆகி கீழே ரொம்ப கீழே விழுந்ததுனால அவன் தலையில அடிபட்டுருச்சு. தலையில பிரெயின் ஷாக் ஆகி அம்னீசியான்வாங்க, என்ன எல்லாமே மறந்து போச்சு அவனுக்கு. அவன் எவ்வளவு பணக்காரன்னு மறந்துட்டான், அவன் எவ்வளவு ஐஸ்வர்யவான் எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லை, மூளைய வேலை செய்ய மாட்டேது, எதை மத்திய சிந்திக்கல, அவன் ஒரே மங்களா இருக்கு, எதுவுமே ஞாபகம் இல்லை, ரொம்ப குழப்பமா இருக்கு. பல நாட்கள் அவன் அப்படியே இருக்கிறான் அங்க, எங்க உளுந்தமோ. அவன் ஏதோ இந்த நிலையில அவன் ஏதோ தேடுறான், என்ன தேடுறான்னு தெரியல, ஏதோ அவன் மறந்துட்டான்னு தெரியுது, எதோ மறந்துட்டான்னு தெரியல. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி மக்களுக்கு அப்படி உண்மையா இருக்கிறாங்க. அவன் அந்த நிலையில பாக்குறவங்க எல்லாம் இதான் எங்க அப்பாவா, இதான் எங்க அம்மாவா, இதான் என் பொண்டாட்டியா, இதான் என் வீடான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். யாருன்னே தெரியல அவனுக்கு, ஒரு மென்டல் மாதிரி, ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிறான். பல இடங்களுக்கு போய் தன் ஞாபகத்துக்கு சக்தியை கொண்டு வரணும்னு பார்த்தா முடியல, எங்க சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்யறது, இந்த நிலையில அவன் என்ன பண்றான், ஒண்ணுமே ஞாபகம் இல்லாத போது பிச்சை எடுத்துக்கிட்டு ஒரு சாப்பிட்டுக்கிட்டு ஏன்னா ஒரு இது ஒண்ணுமே தெரியல. ஒரு ஸ்லம்ல அவன் வாழ்றான், ஸ்லம்ல ஒரே நாத்தம், பக்கத்துல ஒரு சாக்கடை ஓடுது, அங்க இருக்கிற அழுக்கு பிடிச்ச சாப்பாடு, குப்பையில இருக்கிற சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு அசிங்கமா துணியை போட்டுக்கிட்டு இருக்கான். தொடர்ந்து தேடிக்கிட்டு தான் இருக்கிறான், இன்னும் அவன் என்ன இழந்தோம், ஏதோ ஒரு பெருசா இழந்திருக்கோம், என்ன இழந்தோன்னு தெரியல. ஒரு நாள் என்ன ஆச்சு அவனுக்கு, அதே இடத்துல எங்கேயோ கீழே உளுந்து தலையில அதே இடத்துல அடி உளுந்து, நம்ம இதெல்லாம் பாக்குற மாதிரி கதைகள்ல திடீர்னு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அவனுக்கு. எல்லாம் ஞாபகம் வந்துட்டு, ஐயோ நான் எவ்வளவு பெரிய பணக்காரன்னு ஞாபகம் வந்து, என்ன ராயல் ஃபேமிலின்னு அவனுடைய நிலைமை, அவனுடைய தகுதி, அவனுடைய அடையாளம் அவனுக்கு உணர்ந்த மனுஷன் அந்த ஞாபகத்தோடு அப்படி பார்க்கறான். அவனை சுத்தி பார்த்தா அவனுக்கு ஒம்பல, என்ன இது வீடு, இது எங்க இருக்கிறேன் நானு, பக்கத்துல சாக்கடை நாத்தம் அப்பதான் தெரியுது, இவ்வளவு நாள் தெரியல, ஐயோ இவ்வளவு வாசனை அடிக்குதே அப்படின்னு சொல்லி சாப்பாடுன்னு பார்த்தா, ஐயோ எதை அவன் ரொம்ப விரும்பி அப்படியே வாயெல்லாம் ஊறி சாப்பிட்டானோ அது வாந்தி வர மாதிரி இருக்கு, இதான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் சி அப்படின்னு சொல்லி அவன் இதெல்லாம் விட்டு ஸ்லம்மை விட்டு எந்திரிச்சு ஓல் நடைய பேச்ச ஆளே மாறிட்டான். மாறிட்டு போகிறான். அங்கே போய் வெளியே பெரிய எக்ஸ்பென்சிவ் சலூன், ஒரு சலூனுக்கு போகிறான். அங்கே போய் அவன் பேர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சொல்கிறான். சொல்லிட்டு ஐயோ நீங்களா உங்கள் அக்கௌண்ட்டா, ஐயோ இவ்வளோ கொடி பணம் இருக்குதே, வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அந்த சலூனில் ஹேர் கட்டிங்கு கலரிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, வேக்ஸிங்கு, நெயில் ட்ரீட்மெண்ட், எபிக்யூர், மெனிக்யூரு, ஃபேஷியல்ஸு, மசாஜு, ஸ்பா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி வெளியே வரான். வெள்ளக்கார மாதிரி இருக்கான், பிச்சைக்கார மாதிரி இருந்தான், நான் நாத்தம் பிடிச்சிட்டு இருந்தான். இப்போ பயங்கர வெள்ளையாக வரான் ஃபுல்லு. அப்படியே அங்கேருந்து பக்கத்துலேயே லூயி ஃபிலிப் ஷோரூம் போய் ஒரு காஸ்ட்லி கோட்டு வாங்கிட்டு பழைய துணியெல்லாம் தூக்கி போட்டு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சான். ஃப்ளைட்டை பிடிச்சி போய் அவனுடைய அரண்மனைக்குள்ளே போய் அவங்க அப்பா அம்மாவை சந்தித்து பெரிய விருந்தை என்ஜாய் பண்ணுறான். இவன் வாழ்க்கை கொஞ்ச நாள் அவ்வளோ சோக கதையாக மாறினதுக்கு காரணம் என்ன, அவன் மறந்து போனதுனால, மறதினால். இதே மாதிரி தான், இதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைமையும். யோசிச்சு பாருங்களேன், பாவத்தில் விழுந்த மனுஷன் அவனுக்கு என்ன ஆச்சு, பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சு. பிரெயின் டேமேஜ் ஆகி தன்னுடைய தகுதி என்ன, தன்னுடைய உயர்ந்த தகுதி என்ன, எந்த ரத்தத்துக்கு சேர்ந்தவன், எந்த உயர்வான ராயல் ஃபேமிலிக்கு சேர்ந்தவன், அவங்க அப்பா யாரு, அவனுடைய வீடு எப்பேற்பட்ட பரதேச இடம், ஏதேன் தோட்டம், அதெல்லாம் மறந்து போய் உளுந்து மூளை கெட்டு போய் ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற இலைகளை எடுத்து ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு எந்த கடவுளோடு நடந்தானோ அவர் பின்னாடி அவர்கிட்டயே ஒளிஞ்சுக்கிட்டு மரத்து பின்னாடி போயிட்டான். அங்கேருந்து வெளியே வந்தவன் தந்த மகிமையான கடவுள், அவன் மூளை கெட்டு போய் ஞாபகம் இல்லை அவனுக்கு, அம்னீசியா, அவிக்குரிய அம்னீசியா. தன்னை திருப்தி செய்யக்கூடிய ஒரே பங்கு கடவுள் தான். அவரை எல்லா சிருஷ்டிப்புகளும் துண்ணு வாழ்ந்து சாகரத்துக்கு பிறக்கும் போது இவனை மாத்திரம் கடவுளை அனுபவிக்க படைக்கப்பட்ட மனுஷன், அவனு எதுவுமே வேற எதுவும் திருப்தி செய்யாது. அவன் என்ன ஆனா இந்த மாதிரி இருக்கும்போது மறதி அவனுக்கு கடவுள் தெரியல. இப்ப என்ன நினைக்கிறான், அவனுக்கு எதெல்லாம் பாக்குறானோ அதை கடவுள் நினைச்சுக்கிறான். காத்து கடவுள், பூமி கடவுள், சமுத்திரம் கடவுள், காவேரி கடவுள், எல்லாமே கடவுள். அவனுக்கு எதெல்லாம் அவனுக்கு கவனித்து பிரயோஜனமா இருக்கோ, அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ, அது எல்லாத்தையும் கடவுளா பண்ணிக்கிறான். ஆனாலும் எத்தனை கடவுள்களை வச்சாலும், எத்தனை தேவர்களை வைத்தாலும் அவனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வெறுமை போக மாட்டேது. ஒரு கடவுள் இல்லை, அதனால முக்கோடி கடவுளுக்கு அதை சேர்க்கிறான். தான் பார்க்கிற கடவுள் மாத்திரம் இல்லை, கற்பனையின் கடவுள் கூட. ஒருவேளை நான் பார்க்கறத இல்லாத கடவுள் இருக்குது போல கற்பனையில் ஒரு உருவமாக அஞ்சாறு கைக நாலஞ்சு பத்து தலைங்க ஏனோ யானத்தை என்னென்னவோ வச்சு பார்க்கலாம். ஒருவேளை இதெல்லாம் திருப்தி கொடுக்குமா, இதெல்லாம் என் வெறுமையை நிறைவேற்றுமா. அந்த அத்தனை பட்டணத்தில் உரெல்லாம் கடவுளுங்க வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா பத்தலைன்னு சொல்லி அறியப்படாத தேவன் ஒரு கடவுளை வச்சாங்களாம். அதே மாதிரி தான் பாருங்களேன், இதெல்லாம் மனுஷனை திருப்தி செய்யலை. குழம்பி போய் குருடனாக அவன் கண்களுக்கு உரெல்லாம் சுற்றி விற்கிறார். அதனை பவுல் இதை தான் அருமையாக அந்த அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் அத்தனை பட்டணத்தாருக்கு சொல்கிறார். பாருங்களேன் இந்த கதை தான், எத்தனை விக்கிரங்களை வச்சுருக்கிறீங்க, அறியப்படாத ஒரு தேவனன்னு வச்சுருக்கீங்க, அவர் எப்பேற்பட்டவர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அவரை மறந்துட்டீங்க, அவரை உங்களுக்கு ஞாபகப்படுத்தின முதலாவது அவர் யார் தெரியுமா, வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவர் தான், ஒரு ரத்தத்துலேருந்து எல்லாரையும் பண்ணவர் அவர் தான், அவர் தான் சிருஷ்டிகர்த்தா. ரெண்டாவது அவர் தான் எஜமானன், வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதி அவர் தான், இஸ் த லார்ட், அவர் சொல்கிறது தான் நடக்குது. மூணாவது அவர் நீங்கள் ஆலயம் நீ கற்ற ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுறது இல்லை, எத்தனையோ வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவரெல்லாம் அப்படி இருக்கிறது இல்லை. அவருக்கு அவர் தனியல்புள்ள தேவர், உங்களால் உங்கள் கையால் சேவிக்கப்படுகிறது இல்லை, படைத்தவர் அவர் தான், அவர் தான் அதிபதி, அவர் தனியல்புள்ள தேவன், அவர் அடுத்ததாக எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்குறவர் அவர் தான். உங்ககிட்ட வாங்கிக்கிறவர் இல்லை, உங்களுக்கு கொடுக்குறவர் அவர். அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய எல்லைகளையும் உங்களுடைய குடியிருப்பையும் உங்களுடைய காலங்களையும் தீர்மானிக்கிறவர் அவர் தான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் எங்கே பிறக்கணும், எந்த பவுண்ட்ரியில் இருக்கணும், இதான் உங்க எல்லை. இதான் லிங்கராஜ்புரம், கம்மநல்லி, ஆயில் மில் ரோடு, இந்த ஏரியாவில் எந்தெந்த ஏரியா, இப்போ சில பேர் பனர்கட்டாவில் இருக்கிறீங்க, சில பேர் கெங்கேரியில் இருக்கீங்க, இதான் உங்கள் ஏரியான்னு அவர் நிர்ணயிக்கிறவர் அவர் தான். இங்கே தான் நீ இருக்கணும், நீ எங்கே பிறக்கணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எல்லைகள், காலங்கள், இந்த டைமில் 2000 இவ்வளோ தான் இருக்கணும்னு முடிவு பண்ணுற. ஏன் இதெல்லாம் செஞ்சாருன்னா, நாம் தடவியாவது அவரை அறியத்தக்க இந்த மாதிரி மூளை கெட்டு போய் மறதியில் இருக்கிற நீ தடவியாதவனுக்கு திடீர்னு திடீர்னு உன் தலை சரியாயி அவரை தெரிஞ்சுக்குவியா, இதானே எங்கள் கடவுள்னு. அதுக்கு தான் அவர் வச்சார். ஏன், அவர் நமக்கு தூரமானவர் அல்லவே, அவருக்குள் இருக்கிறோம், பழைக்கிறோம், ஆசைவாடுகிறோம். இந்த அருமையான இந்த கதை அருமையாக அங்கே போல் கடவுளை மனிதன் மறந்து விட்டான். அதனால உண்மையான கடவுளை மறந்துட்டு மற்ற கடவுள்களையும் சேர்த்துக்கிட்டே போகிறான். தடவியாவது கடவுளை தெரிஞ்சுக்குவானா? இந்த குருட்டு மனுஷனுக்கு என்ன நடக்குது? ஒரு நாள் சுவிசேஷத்தை கேட்கும் போது அவன் சுவிசேஷத்தை கேட்டு பரிசுத்தாவியான ஒரு மறுஜன்மம் கொடுக்கும் போது என்ன நடக்குது? அதே மாதிரி மூளையில தட்டி விட்ட மாதிரி டமால் இன்னொரு அடி உழுவுது அவனுக்கு. மறதி போன அந்த மூளைக்கு, அந்த மறதி செத்து போன அந்த மூளைக்கு, டெட் செல்ஸா இருக்கிறதுக்கு உயிர் வந்து எல்லாம் ஞாபகம் வருது. ஐயோ, கடவுள் சாயலா படைக்கப்பட்ட நான் எந்த அளவுக்கு ஸ்லம்ல உழுந்திருக்கிற, நாத்தம் பிடிச்ச ஸ்லம்ல இருக்கிறனே நான் என்ற நிலைமையாக உணர்றான். அவனுக்கு ஞாபக சக்தி அம்னீசியா போயிருது, ஆவிக்குரிய அம்னீசியா போயிட்ட உடனே அந்த ஸ்லம்ல அவன் பார்க்கறான், இதையா நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இவ்வளவு நாள், இதுவா என் வீடுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, இந்த எது அவனு ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானோ அது இப்ப பார்த்தா வாந்தி வருது. அவனுடைய பாவங்கள், அவனுடைய அழுக்கு துணி பிடிக்கவே மாட்டேன். அவனை பார்த்தாவே அவனுக்கு பிடியல, அவனுடைய சுற்றுச்சூழ்நிலை பிடிக்கல, தாங்க முடியாம இனிமே இந்த பன்னி தொட்டிக்குள்ள இருக்க மாட்டேன்னு சொல்லி அவன் எந்திரிச்சு போய் அந்த கல்வாரி சலூன் கிட்ட போய் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் அந்த சலூன்ல அவன் சுத்திகரிக்கப்படுகிறான் இயேசுவின் நாமத்துல. அங்க இருந்து அதே அந்த இயேசுவை அவன் நம்பி அந்த லூயி பிலிப் ஷோரூம் மாதிரி எவ்வளவு அழுக்கு பிடிச்சவனா இருந்தாலும் சரி, இயேசு மேல நீ விசுவாசம் வைக்கும் போது அவருடைய நீதி அவனுக்கு கிடைக்குது. அந்த ஃபுல்லா சுத்திகரிக்கப்பட்டான், இயேசுவுடைய பரிபூர்ண நீதியை போட்டுக்கிட்டான். இன்னும் என்ன இருக்குது? இன்னும் தான் கடவுளுடைய பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டான், தான் ராஜரீக குடும்பம்னு தெரிஞ்சுக்கிட்டான், இந்த ஸ்லம்ல வாழ்றதுக்கு அவன் பொழைக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சுக்கிட்டு அவன் பேப்டிசம் என்ற ஃப்ளைட்டை பிடிச்சுக்கிட்டு போய் தன்னுடைய குடும்பத்துல சேர்ந்துக்கிட்டு அங்க போய் ராஜ போஜனம், ராஜாவுடைய வீட்டுல, தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுல தான் சபையில சேர்ந்து தேவனுடைய ராஜ போஜனம் சாப்பிடுற மாதிரி ரட்சிக்கப்பட்டவனாக பந்தியில உட்கார்றான், தேவ ஆட்டுக்குட்டியானுடைய பந்தியில. இப்போ இதான் சுவிசேஷத்துல ஒரு மனுஷனுக்கு நடக்கிறது. அததான் பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து, நினைவு கூர்ந்தா இதான் நடக்கிறது, நினைவு கூர்ந்து மனம் மாறி. இது தனிப்பட்ட மக்களுக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கா நடக்குது, ஆனா இந்த வசனம் யோசிச்சு பாருங்களேன், உலகம் முழுவதமாக நடக்கிற ஒரு காலத்தை பத்தி பேசுது. காஸ்பல் இன்னைக்கு அநேக இடங்கள்ல நிராகரிக்கப்படலாம், வெற்றிகரமா அநேக பேர் அறிவிக்காம இருக்கலாம், அநேக இடங்கள்ல வெறும் விக்கிரம் தான், சத்தியத்தை சத்தியமே இல்லாம இருக்கலாம், இனி முடியாத தேவர்களை சேர்த்துக்கிட்டு அதிருப்தியோடு மக்கள் வாழலாம். ஆனா ஒரு டைம் வரப்போகுது, அந்த டைம் நிச்சயமா வரப்போகுது, இதெல்லாம் மாத்தப்போகுது. எல்லா மக்களும் ஒரு நாள் வரப்போது இந்த வசனம் கொடுக்கறது பாருங்களேன், இது ஒரு தேவனுடைய ஆணை. பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள், ஜாதிகளுடைய சந்ததி எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய முகத்துல தேவனை பார்த்த இந்த விக்கிரகங்களா சேர்த்துக்கிட்ட எல்லாருக்கும் மூல அம்னீசியா போகும், போய் புத்தி தெளிந்து அவர்கள் தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். அந்த காலகட்டம் வரப்போது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக ஒரு இயேசு அவரே சொன்னார் 24:14 இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அந்த காலத்தை எதிர்நோக்கி பார்க்கிறோம் நம்ம, தெரியுங்களா? ஆண்டவர் ஆணையிட்டு இருக்கார், சிலுவையில் அவர் பார்த்து அகமகிழ்றாருன்னா இது நடக்காம இருக்குமா? பூமியின் எல்லைகள் எல்லாம் கர்த்தர் பக்கம் திரும்பும். இது பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா, சங்கீதங்கள்ல சொல்லி இருக்கு. பூமியின் எல்லைகள் எல்லாம் உணர்வார்கள், நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். பூமியினுடைய எல்லைகள் எல்லாம் தேவனால் உணர்த்தப்படுவார்கள் பாருங்களேன். அவங்க எல்லாம் ஞாபகப்படுத்தப்படுவாங்களாம், அவங்க தலையில் அடி உளுந்து மனம் தெளிம்பி மனம் திரும்பி கர்த்தரை நினைவு கூறுவார்கள் பாருங்களேன். அது மாத்திரம் இல்லை, வெறும் அவங்க கடவுள்கிட்ட திரும்பி அவர் ஞாபக சக்தி வர்றது மாத்திரம் இல்லை, ஆனா கடவுளை பற்றிய அறிவு எந்த அளவுக்கு உணர்ந்துக்குவாங்கன்னா, இவர் எவ்வளோ பெரிய தேவனுடைய குணாதிசயங்கள் எந்த அளவுக்கு தெரியும்னா என்ன சொல்றதுக்கு, ஜாதிகள் சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். அன்னைக்கு தொழுது கொள்ளுவாங்க, ஆராதிப்பாங்க, அவரை எல்லோரும் ஆராதிப்பாங்க, எல்லா முழங்கால்களும் முடங்கி அவரை ஆராதிப்பாங்க. இது பல இடங்கள்ல வேதத்துல போட்டிருக்குங்க, பல சங்கீதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உமது பராக்கிரம நாளிலே உம்முடைய ஜனங்கள் பரிபூர்ணமாய் பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுது கொள்வார்கள். சங்கீதம் போட்டு சங்கதி 86 சொல்லுது, ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முகம் உமக்கு முன்பதாக பணிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். இது நிறைவேறும். இது பிதாவுடைய வாக்கு தத்துவம், குமாரனுடைய நம்பிக்கை, தீர்க்க தரிசனத்தின் பொய்வுரையாத தீர்க்க தரிசனம் இது. சங்கீதம் 2 நமக்கு போட்டில்லையா, தேசங்களை நீ கேள், நான் அதை உமக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். இதுதான் இயேசு அங்க நான் சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது இது நிச்சயமா ஒரு நாள் நடக்கும்னு அவர் சந்தோஷப்பட்டு எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கா? அந்த எதிர்பார்ப்பு இதுதான், இதை நோக்கித்தான் எல்லாம் போயிட்டு இருக்குதுன்ற என்ன சோர்வு, என்ன எதிர்ப்பு, என்ன காஸ்பலுக்கு விரோதமா இருந்தாலும் இதுதான் நடக்க போகுது. பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தர் இடத்தில் திரும்புவார்கள். இது நிச்சயமா நடக்கும். ஏன் புதிய ஏற்பாடுல இது போடலையா? நம்ம அடிக்கடி யோசிக்கிறது இல்லை. இதை பிலிப்பியர் 2 அதிகாரத்துல அப்போஸ்தலன் சொல்றாரு, அவர் முழுமையாக சிலுவையில் பாடுபட்டு சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினதுனால, ஆதலால், 9 2:9 ஆதலால், எதனால் அவர் தன்னை தாழ்த்தி மரணபரியந்த தன்னை ஒப்பு கொடுத்து இந்த பணியை முடிச்சதுனால அவருக்கு என்ன நடக்கும்? தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு, பிதாவாகிய தேவனுடைய மகிமைக்கு இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்தருளினார். எல்லா முழங்காலும் பிலாத்து அவமானப்படுத்தி இன்னைக்கும் இயேசுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இல்லை, அவருக்கு கனம் இல்லை, அவருக்கு மகிமை இல்லை. ஆனால் ஒரு நாள் வரப்போகுது. இதை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். சிலுவையில் இயேசு அந்த நாளை பார்க்க, இன்னைக்கு நான் இவ்வளோப்பட்ட அவமானப்பட்டிருக்கலாம், ஒரு நாள் பூமியின் எல்லைகள் எல்லாம் கர்த்தரை நினைவு கூர்ந்து அவர் திரும்புவார்கள், அவருடைய சமூகத்தில் அவர் தொழுது கொள்வார்கள். என்ன அதிசயம்! இதை நம்ம எவ்வளோ ஆசையோடு ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறோம். நம்ம எதிர்பார்க்கறதுல இயேசு எவ்வளோ சிலுவையிலேயே அவர் கடைசியில் இதில் இதை நினச்சிக்கிட்டு தான் அவர் உயிரை விட்டார். இதை நினச்சிட்டு உயிரை விட்டார், இதை நினச்சி தான் அவர் உயிரை விட்டார். இத்தேவனுடைய தவறலைக்காத ஆணை இது நிச்சயமாக நடக்கும். இதை நினச்சிக்கிட்டு தான் பரலோகத்தில் அவர் இன்னிக்கும் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கார். நீங்களும் நானும் இதுக்காக ஜெபிக்கவும் இதுக்காக உழைக்கவும் தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் உயிர் தெளிந்த தேவன் எல்லா ஜாதிகளோடு போய் பிதா அவர்களுக்கு சீஷர்கள் ஆக்கி பிதா குமார் பரிசுத்தாவினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. ஏன்? இது தேவனுடைய ஆணை. பூமியின் எல்லைகள் எல்லாம் அவரை நினைவு கூர்ந்து தொழுது கொள்ளுவாங்க, அவர் பக்கம் திரும்புவாங்க. இதுதான் உயிர் தெளிந்த பரலோகத்தில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்ட கிறிஸ்துவுடைய ஜெபம் இன்னைக்கும், அவருடைய ஊழியம் இன்னைக்கும். அவருடைய சரீரமாகிய நாம், அவருடைய சபைன்னு சொல்லிக்கிற நாம் இந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த சபை இந்த ஸ்லாக்கியத்தையும் இந்த காட்சியும் இந்த எதிர்காலத்தையும் உணர்கிறதோ அந்த சபைக்கு வல்ல தன்னுடைய அதிகாரத்தை பின்னாடி போடுறாரு. தன்னுடைய ஆவி நிறைவை கொடுத்து அவர் வல்லமையாக அவங்கள பயன்படுத்த அவர் அனுப்புகிறார். இந்த சபைக்கு பரிசுத்தாவின் நிறைவு, நமக்கு ஏன் பரிசுத்தாவின் நிறைவு வேணும்? நம்ம வைஃப் கூட சண்டை போடக்கூடாதுன்னா, பிள்ளைங்கிட்ட பொறுமையாக இருக்கணும்னுனா, என்ன எந்த பெரிய தப்பும் செய்யக்கூடாதுன்னா, த பவரிங் எம்பவரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் யாருக்கு கிடைக்கும்? பரிசுத்தாவின் வல்லமை எந்த சபைக்கு இந்த காஸ்பிளுடைய நிறைவேற்றணும், இந்த சுவிசேஷ பணியை நிறைவேற்றணும், எந்த கிறிஸ்தவன் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமே, ஆண்டவரே எனக்கு ஆவியின் நிறைவை கொடுங்கன்னா அவங்களுக்கு அனுப்புகிறார் ஆவியின் நிறைவை. நமக்கு ஏன் ஆவியின் நிறைவு இல்லை சபையாக? ஏன் நம்ம இதுலேயே குண்டு சட்டிக்கலையே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க, இதாங்க ஜபம். நம்முடைய ஜபம் இதானே இருக்கணும். முதல் 100 சபை மாதிரி, ஆண்டவரே எல்லாத்தையும் படைத்தவரே, எல்லாரையும் காக்கிறவரே, எல்லாருக்கும் நடத்துறவரே, பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்போன்றது உங்களுடைய ஆணை ஆண்டவர். எல்லா மக்களும், எங்களை சுத்தி இருக்கிற மக்கள், எங்களை சுத்தி இருக்கிற சமுதாயத்தை பார்க்கிறோம். சமுதாயம் மாத்திரம் இல்லை, தேசங்கள் எல்லைகள் திரும்போன்றாரே. இது நம்முடைய ஜபத்து, நம்முடைய குறுகலான சிந்தனையும் நம்முடைய ஜபத்தின் குறுகல் தன்னையும் உடச்சி எரியாதா? எங்களுக்கு ஜபம் பண்ணுறோம், ஊருக்கு ஜபம் பண்ணுறோம், குடும்பத்துக்கு ஜபம் பண்ணுறோம், அவ்வளோதான் நம்முடைய ஜபம். நம்முடைய வேலை எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்களேன். நம்முடைய ஜபத்தின் ஸ்கோப் பாருங்க, அது எவ்வளோ பெருசு. இதுதான், இதுக்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். பூமியின் எல்லைகள் எல்லாம் ஒரு இடத்துக்கு காஸ்பல் போறதுக்கு முன்னாடி எவ்வளோ தான் எதிர்ப்பு இருந்தாலும் சரி, எப்போ ஒரு சபை அந்த இடத்துக்காக ஜெபிக்குதோ, அவங்களுடைய காலத்திலேயோ இல்லைன்னா அவங்களுடைய அவங்க போன பிறகு அடுத்த காலத்திலேயோ அந்த இடத்துல காஸ்பல் போகுது. இன்னைக்கு இந்தியாவில் காஸ்பல்லாம் நிறையா வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம், இந்தியாவில் காஸ்பிளே போக முடியாதுன்னு 200 வருஷத்துக்கு முன்னாடி நினச்ச எங்கேயோ ஒரு சபை இல்லை போவோன்னு ஜெபித்ததுனால தான், அங்கேருந்து ஒரு வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்ததுனால தான் இன்னைக்கு காஸ்பல் இருக்குது இந்தியாவில் எத்தனையோ இடங்களில் இல்லைங்களா. அந்த ஸ்கோப், அந்த பார்வை நமக்கு இருக்கா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு அந்த மெசேஜில் 10 நாடுகள் அனுப்பிச்சேன். கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஆபத்தான நாடுகள். நீங்கள் என்ன இந்தியாவை பார்த்துட்டு ஐயோ நம்ம நாடும் சேர்ந்துச்சான்னு சுயநலமாக தான் பார்த்துருப்போம் நம்ம. ஆனால் அதுக்காக நான் அனுப்பலை. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற நாடுகளை பாருங்கள், நார்த் கொரியா, ஆப்கானிஸ்தான், சோமாலியா, யமன். ஆண்டவரே, பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்போன்றது உங்களுடைய சிலுவையில் கொண்டா நினைப்பு, அது தேவனுடைய ஆணை. அதை பார்த்து ஆனந்தப்பட்டு நீ உயிரை விட்டுருக்குறீங்க ஆண்டவரே. இந்த நாடுகள்லாம் இன்னும் உம்முடைய சுவிசேஷம் போகாமல் இருக்குது ஆண்டவரே. நம்மெல்லாம் அங்கெல்லாம் போக முடியாது தான். ஒருவேளை ஃப்ளைட்டு காசு கொடுத்தெல்லாம் அனுப்புனாலும் நம்ம போய் என்ன செய்வோன்னு தெரியல. இங்கேயே நம்ம ஒன்றும் செய்ய மாட்டேன்றமே. ஆனால் ஜபிக்கலாம் இல்லையா? அதுக்காக ஜபிக்கிறவர் இதை நம்முடைய ஜபத்தினுடைய ஸ்கோப்பை அதிகம் படுத்தலாம் இல்லையா? 5 நிமிஷம் ஜபிக்கிறதுக்கே மேட்ரு இல்லை நம்மக்கிட்ட. ஏன்னா இதெல்லாம் ஜெபிக்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் நாடுகள் எத்தனை கஷ்டப்படுறாங்களே, இதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்களே, பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூறும், கர்த்தரிடத்தில் திரும்புமே, உண்மை அறியாத மக்கள் இருக்கிறாங்களே, இறக்கம் காட்டுங்க. துன்மார்க்கன் அழிவது உம்முடைய இஷ்டம் இல்லை ஆண்டவரே, அவன் மனம் திரும்பி வாழ்வது உனக்கு இஷ்டம். இந்துக்களுக்காக, முஸ்லீம்களுக்காக, புத்திஸ்டுக்காக, சீக்கங்களுக்காக, ஏத்திஸ்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க தலைகளை தட்டி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி கர்த்தரிடத்தில் திரும்ப உதவி செய்யும் அறியாமையை போக்கும் ஆண்டவரே. நீங்கள் சொன்னீங்களே, இந்த மந்தையில் இல்லாத பல ஆடுகள் உண்டு, நான் அவைகளையும் கொண்டு வர வேண்டும், அவர்கள் வந்து ஒரு மந்தையாக ஒரு மெய்ப்பன் கீழே இருப்பாங்கன்னு நீங்களே கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த வசனம் நம்முடைய ஜபத்தினுடைய எல்லைகளை பெருக்காதா? அந்த ஆண்டவருடைய ஜபத்துக்கு ஏற்றபடி நம்ம ஜபம் இருக்காதா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆண்டவருடைய பணி, சுவிசேஷ பணி எங்கே ஆரம்பிக்கிறது? ஃபஸ்ட்டு ஜபங்க இல்லைங்களா. சங்கீதம் 2 ஜாதிகளை என்கின்றிடத்தில் கேளு, தேசங்களை என்னிடத்தில் கேளு, உமக்கு நான் இது சுதந்திரமாக கொடுப்பேன். யாருக்கு சொல்லப்படுது? இயேசுக்கும் அவருடைய சரீரமான சபைக்கு. எப்போ ஒரு சர்ச் ஜபிக்க ஆரம்பிக்குதோ அந்த சர்ச்சுக்கு தான் ஆவியின் நிறைவாக அவர் ஊத்துறாரு. அந்த சர்ச்சின் மூலமாகத்தான் அந்த பணியும், நான் தன்னுடைய இந்த பணியை, இந்த டிசைன் அவர் வச்சிருக்கார். பூமியின் எல்லைகள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை அவர் நினைத்து அவங்க திரும்புவாங்க. எந்த சர்ச்சுக்கு அந்த விஷனோ, அந்த ஆர்வம், அந்த ஜபம் இருக்கோ அதுக்கு தான் அந்த ஆவியை கொட்டுவார். நம்ம கொட்டுவாரா? நான் என்றைக்கும் டெய்லி ஜபம் பண்ணுறது வந்து கர்த்தருடைய ஜபத்தை தான் பண்ணுறது. நான் அதை ஒரு பேட்டர்னாக வச்சுக்கிட்டு என்னுடைய தேவைகள்லாம் அதுக்குள்ளே தான் அடக்குவேன். அது பண்ணும்போது என்ன ஆகுது தெரியுங்களா? எதுவுமே ஒரு நிறைவாக ஜபம் பண்ண, எல்லா காரியங்களுக்காகவும் ஓரளவுக்கு ஜபம் பண்ண ஒரு நிறைவு கிடைக்கும். இல்லை நான் அறகுறையா அதில் 2 இது எது சொல்கிறதுன்னு தெரியாமல் அது ஜபம்ன்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துடும். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பாயிண்ட்டும் நான் ஒன்று ஜபம் பண்ணுவேன். அந்த சூழ்நிலை, அந்த மனநிலை, என்னுடைய தேவைகள் எல்லாம் அது கீழே தான் நான் எடுப்பேன் இல்லையா. அப்பம் கொடுக்கணும் போது அதில் என் வேலையை சேர்ப்பேன், வீடு ஏதோ பிரச்சனைகளை, பொருளாதாரம் எல்லாத்தையும் அதில் சேர்ப்பேன் இல்லைங்களா. அதே மாதிரி பாவம், சோதனை எல்லாம் வந்துடுது. அதில் உள்ளடக்கிய ஜபம், அது அருமையான ஜபம். நான் இப்போ ஜபம் படிக்கிட்டு இருக்கும்போது முதல் முக்கியமான ஜபம் தேவைகளை யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படணும், உங்களுடைய ராஜ்யம் வரணும், உங்களுடைய சித்த பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல் பூமியில் செய்யப்படணும். இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? காஸ்பிள் ப்ரீச்சிங் இல்லைன்னா நம்மலாம் எப்படி ஜபம் பண்ண முடியும்? அதெல்லாம் எங்கே இருக்குது? நம்ம ரொம்ப ஆசைப்பட கற்றுக்கணுங்க, சுவிசேஷம் ஆசைப்பட கற்றுக்கணும். தேவையில்லாத ஆசைகள் இருக்குது. கனவு காண கற்றுக்கணும். பெரிய காட்சி, இயேசுடைய தான் காட்சி. பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தர் பக்கம் திரும்போனாரே. 195 தேசங்கள் இருக்கு உலகத்தில். அந்த தேசங்கள்லாம் இயேசுவை அறியணுமே. நம்ம அந்த காட்சி நமக்கு இருக்கா? பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஆண்டவரே இது சொன்னீங்களே, இது ஒன்னு பிடிச்சுக்கிட்டானா அவ்வளவுதான், இதுதான் என்னுடைய ஜபம் இன்னும் ரெண்டு வாரத்துக்கு பிடிச்சிட்டு தான் ஜபிச்சுக்கிட்டு இருப்பேன். சொன்னீங்களே ஆண்டவரே, இதுவும் உங்களுடைய ப்ராமிஸ் ஆச்சு ஆண்டவரே. ஆகவே சுவிசேஷ பணியில டிஸ்கரேஜ் ஆகக்கூடாதுங்க. சூழ்நிலையை பார்த்து, நம்முடைய சுற்றுச்சூழ்நிலையை பார்த்து, நம்மளை பார்த்து, நம்முடைய இயலாமையை பார்த்து சோர்படையாதீங்க. இது கடவுளுடைய வாக்குத்தானே, இது இது நிச்சயமா நிறைவேறும். அதனால இன்னைக்கு நம்ம ஜபத்தை தான் பெருக்கணும் இல்லைங்களா. எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு இருள்ல இருக்கலாம். இது தீர்க்க தரிசன பொய்வுரையாத தீர்க்க தரிசன வார்த்தை, இது நிறைவேறது தாமதமாகலாம், ஆனா நம்ம இருதயங்கள் சோர்படையக்கூடாது. இது நிச்சயமா நிறைவேறும். நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவன் இதை நிச்சயமா நிறைவேற்ற வல்லவர் அவர். சங்கீதங்கள் எத்தனை, இது நான் பார்த்த சங்கீத பாருங்களேன், இன்னொரு சங்கீதம் இருக்கு, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சம் யாவும் உம்மிடத்தில் வருவார்கள், மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், ஜபத்தை கேட்கிறவர்களே வருவார்கள் ஒரு நாள். இந்த சங்கீதம் 67 நாம் படிக்க முடியுமா, வேகமா தெரியல, என்ன ஜபம் பாருங்களேன். சங்கீதம் 67 ஒரு காஸ்பிள் பிரேயராக, தேவனே பூமியில் உம்முடைய வழியை வழியையும் எல்லா ஜாதிகளுக்கு உம்முடைய ரட்சண்யமும் விளங்கும்படியாக. பூமியில எல்லா ஜனங்களுக்கும் உம்முடைய ரட்சிப்பு விளங்கணும் ஆண்டவரே. இதான் அவங்களுடைய ஜப பழைய ஏற்பாடுல பண்ணியிருக்கிறாங்க. நம்ம புதிய ஏற்பாடுல இருந்துகிட்டு நீங்க போங்க எல்லா தேசத்துக்கும்னா நம்ம ஊருக்கே போக மாட்டேன்றோம். பழைய ஏற்பாடு சங்கீதம் 67 பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய ரட்சண்யம் விளங்கும்படியாக. அது விளங்கும்படி நீங்க என்ன செய்யணும், தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஏன் எங்க மேல முகத்தை பிரகாசிக்க பண்ணும், எங்களுக்கு சேலரி ஜாஸ்தி ஆகணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், வேலை இடத்துல குடும்பத்துல சமாதானம் இருக்கணும், வைஃப் கூட சண்டை போடக்கூடாது, பிள்ளைங்கிட்ட சண்டை போடக்கூடாது, சமாதானமா ஆவியில சந்தோஷம். அதுக்கா பரிசுத்தாவின் நிறைவு எதுக்கு நமக்கு தேவை, தேவரீர் உம்முடைய ரட்சிப்பு எல்லாருக்கும் விளங்கணும், அதுக்கு ஆவியின் நிறைவை தாருங்க. உம்முடைய முகத்தை பிரகாசிப்பு எங்க மேல பிரகாசிக்க பண்ணும். தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜாதிகளும் உம்மை துதிப்பார்களாக, தேவரீர் ஜனங்களை நியாயமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர், ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ் கொண்டாடுவார்கள். தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார், எவ்வளவு ஊக்கத்தோடு, தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக, பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை நடத்துங்க, தேவன் எங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, ஜனங்கள் எல்லாம் உம்மை துதிப்பார்கள். ஏன் ஆசீர்வதிக்கணும், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்து இருக்கும். இதுக்காகத்தான், இதுதான் நம்முடைய வேலை. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும்.